ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருட்பயன். தலைப்பு முதல் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
அப்படி தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாமல் விளங்கி வருகின்ற முழுமுதல் பரம்பொருளாகிய சிவபெருமான் அடியார்களிடத்திலே எப்படி இருக்கின்றார், அல்லாதவரிடத்திலே எப்படி இருக்கின்றார் என்பதை சொல்லக்கூடிய பாடல் அடுத்த பாடல். ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு, நீங்காத அறிவாக கெடாத அறிவாக எப்பொழுதும் அடியார்களுடைய உள்ள தாமரையை விட்டு நீங்காமல் விளங்குகின்றார். நீங்காத ஞானமயமாக இருக்கின்றான், அடியாருடைய உள்ளத்தை விட்டு அவன் நீங்குவதில்லை. அடியார்களுக்கு எப்படி இருக்கின்றான், ஆனால் பதவிகளையும் போகங்களையும் மட்டுமே மனத்திற்கொண்டு வழிபட்டு வருகின்ற சிவழிபாடெல்லாம் செய்கின்றார்கள். யாரு, தேவர்கள் செய்யாமல்ல, சிறப்பாக செய்கின்றார்கள். ஆனால் அவையெல்லாம் காமிய வழிபாடுகள், எல்லாம் தம்முடைய பதவிக்காலம் இன்னும் நீட்டிக்க வேண்டும். இப்பொழுதும் அந்த பதவியில இருந்து அங்கு உள்ள மேலுலக அந்த மேலுலக போகங்களை எல்லாம் குறைவின்றி அனுபவித்து வர வேண்டும் என்பதுதான் அங்க எண்ணம். அவர்களுக்கு வந்து தன்னுடைய சொரூப இயல்பை ஒருபோதும் காட்டாமல் விளங்கு, தேவர்களால் என்றென்றும் அறியப்படாமல் விளங்கு. அதான் நிரம்பலகை தேசியர் அங்கே போற்றுகிறார். அவர் திருவாசகத்திலே இருந்து அவர் மேற்கோள் காட்டி அருமையாக விளக்குகின்றார். வாத உருடிகளை போற்றி சொல்கின்றார். கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி, நனவிலும் நாயர்க்கு அருளினை போற்றி என்று அருளி செய்தார். போத ஊர் புலகம் போர்த்தமையின் வாத ஊர் வந்த மறைமுதல் தலைவர் என்கைய அந்த வாத ஊருடைய திருமேனியே வந்து ஞானமயமான திருமேனியாக விளங்குவதனாலே போத ஊர் புலகம் போர்த்தமையின் என்று சொன்னார். வாத ஊர் வந்த மறைமுதல் தலைவர் என்க என்று குறிப்பிட்டார். ஆக இந்த திருவருட்பயனிலே ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஆங்காங்கு திருமுறை சொல்லாட்சிகளை அப்படி அப்படியே வைத்திருப்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு இந்த குறட்பாவும் சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த குறட்பா சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது. ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண். பொருளளவில் மட்டும் அல்லாமல் அந்த சொல்லாட்சிகளும் அப்படியே அமைந்துள்ளன. திருவாசகத்திலே திரு அம்மானை அதிலே 16வது பாடலை பார்த்தோம் என்று சொன்னால், ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுட் கலந்து தேனாய் அமுதமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும் தேனார் மலர்கொன்றை சேவகனார் சீரொளி சேர் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா கூறுதுங்கான் அம்மானாய். ஈற்றடியிலே ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா, ஈற்றயலடியிலே ஈற்றடி கோணாகி நின்றவா என்று வருகின்றது. அதற்கு முந்தைய அடியிலே ஆனா அறிவாய் என்று வருகின்றது. அந்த சொல்லாட்சி அப்படியே இங்கே அமைந்துள்ளது. ஆனா அறிவாய் என்ற தொடர் அப்படியே இந்த குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது. கருத்தும் அதே கருத்து தான். என்ன அப்படின்னு சொன்னா, வானோர் அறியா வலியமக்கு தந்தருளும் என்று முந்தைய அடியில் ஒரு இடத்திலே வந்தது. ஆகவே வானோர்களுக்கு எட்டாமல் இருக்கின்ற அந்த பெருமான் வந்து அடியார்களிடத்திலே நீங்காமல் இருக்கின்றான் என்ற கருத்தை சொல்லும் பொழுது திருவாசகத்திலே அந்த கருத்து வருகின்ற பாடலையும் எடுத்துக்கொள்கின்றார்கள். அதே சமயத்தில் ஆனா அறிவாய் என்ற அந்த தொடர் அப்படியே அமைந்திருக்கின்ற அந்த பாடலை எடுத்துக்கொண்டு அதை திருவுள்ளத்திலே சிந்தித்து இந்த குறட்பாவினை நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் நமக்கெல்லாம் அருளி இருக்கின்றார்கள். ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண். மண் என்று சொல்லும் பொழுது மன்னவன் மேலானவன் என்று நாம் கொள்ள. ஆனா என்று சொன்னார், ஆனாத என்பது ஆனான், ஆனாங்குவது நீங்காத கெடாத என்று பொருள். நீ அடுத்த குறட்பாவை பார்த்தோம் என்று சொன்னால், இறைவன் எல்லா பொருள்களிடம் கலந்திருந்தாலும் எவற்றிலும் துவையாமல் தனிச்சிறப்போடு விளங்குகின்றான் என்ற கருத்தினை கூறுகின்றார். எங்கும் எவையும் எரியுரு நீர் போல் ஏகம் தங்கும் அவன்தானே தனி என்று சொல்கிறார். எங்கும் எவையும் எல்லா உலகங்களிடத்தும், அதான் எங்கும் எவையும் சொல்லும் பொழுது அளவற்ற எல்லா உயிர்களிடத்தும் சட உலகங்களிடத்தும் சித்துப்பொருள்களாகிய உயிர்களிடத்தும் எவ்வாறு கலந்திருக்கின்றான், நீக்கமர கலந்திருக்கின்றான். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, எரியுரு நீர், நீருரு எரி என்று மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். நீருரு எரி, அதாவது நல்ல கொதிக்க வைத்த நீரிலே வெம்மை வந்து நன்கு வெளிப்பட்டு விடும். வெப்பம் இல்லாம எந்த பொருளும் இல்லை, எல்லா பொருள்களுக்கும் வெப்ப ஆற்றல் உள்ளது. ஆனாலும் நாம அதை உணரும்படியா இருக்கணும்னா அதுக்கு தான் வந்து கொதிநீரை நாம் கருத வேண்டும். அந்த நன்கு சுடக்கூடிய தண்ணீரிலே அந்த வெம்மையானது அந்த நீர் முழுக்க நீங்காமல் விளங்குவது போல. அதான் இதை வந்து எரியுரு நீர் என்பதை நீருரு எரி, எரினா நெருப்பு சூடு வைத்துக் கொள்ள வேண்டும், நீருரு எரின்னு மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா இதுவும் திருவாசக சொல்லாட்சி, அதை நிரம்ப அழகை தேசிகர் அருமையா நமக்கு காட்டுகின்றார். பார்வதம் அண்டம் அனைத்துமாய் என்பதனுள், பார்வதம் அண்டம் அனைத்துமாய் என்று தொடங்கக்கூடிய திருவாசக பாடல் அதிலே வருகின்றது நீருரு தீ என்று வருகின்றது. பார்வதம் அண்டம் அனைத்துமாய் என்பதனுள் நீருரு தீ என்று அருளி செய்தவாறு காண்க, நீர் ஒரு தீ என்பது காய்ந்த புனலின்கண் உளதாய வெம்மை, காய்ந்த புனல் நன்கு சுட வச்ச நீர், அதில் இருக்கக்கூடிய வெப்பம் அதுதான் நீர் தீ. அந்த மாதிரி அந்த நீர்ல உள்ள வெப்பமானது எப்படி நீர் முழுக்க நிறைந்து பிரிப்பின்றி விளங்குகின்றதோ, அதுபோல உலகங்களிடத்தும் உயிர்களிடத்தும் நிறைந்து பிரிப்பின்றி விளங்கக்கூடியவர் எம்பெருமான். அதே சமயத்துல எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உலகங்களிடத்தும் இரண்டரை கலந்து விளங்கினாலும், பிரிக்க முடியாதபடி கலந்து விளங்கினாலும், அந்த உலகங்கள் உயிர்கள் ஆகிய அந்த பொருள்களின் தன்மை தன்னை சிறிதும் பற்றுதல் இன்றி விளங்குகின்றான். அதான் தோயாமல் விளங்கு. எந்த பொருளை சார்ந்திருக்கின்றானோ அந்த பொருளின் தன்மை சிறிதும் தனக்கின்றி தனக்குரிய தனித்தன்மை குன்றாதபடி விளங்குது. இதுதான் வந்து தோய்வின்றி கலந்திருத்தது. அதுதான் சித்தாந்தத்தில் அது மிக முக்கியமான வார்த்தை. அதுக்கு நாம சரியான பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் எல்லாவற்றையும் அறிகின்றான், ஆனால் எதிரும் தோயாது அறிகின்றான், தோயாமல் அறிகின்றான் அப்படின்னு சொல்றவன் தோயாமல்னா எப்படி, எந்த பொருளை சார்ந்திருக்கின்றானோ அந்த பொருளின் தன்மையை தான் அடைய மாட்டான். ஏன்னா அப்படி பிரிப்பின்றி சார்ந்திருந்தும் அந்த பொருளின் தன்மை தனக்கு அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய நிலை. இதுதான் ஆகவே அதை இங்கே அருமையாக வலியுறுத்தினார்கள். எங்கும் எவையும் எரியுரு நீர் போல் ஏகம் தங்கும் அவன்தானே தனி. அக்கடவுள் அப்பதங்களில் தங்காது உயிர்கள் உலகங்கள் ஆகிய அந்த பொருளிடத்திலே தங்காமல் என்று சொன்னால் தங்காது நீங்கி ஏகனாக இருப்பான் என்று உரை சொல்கின்றார்கள். தங்கி இருக்கின்றான், தங்கி இருப்பவன் அதிலே தோயாமல் இருக்கின்றான் என்று நாம் அங்கே பொருள் கொள்ள வேண்டும். எரியுரு நீர், நீரில் இருக்கின்ற வெப்பம் மாதிரி, நீர்ல வெப்பம் தங்கியிருப்பது மாதிரி உலகங்களிடத்தும் உயிர்களிடத்திலும் சிவபெருமான் தங்கி இருக்கின்றார். இருந்தாலும் அவன் தானே தனி என்று சொல்கின்றார். அவன் தானே தனியும் சொல்லும் பொழுது இந்த உயிர் உலகங்களின் தன்மைகள் தனக்கு எய்த பெறாமல் தான் தனித்தன்மையோடு தன்னுடைய முழு முதன்மைக்கு எந்த குறைபாடும் இல்லாதபடிக்கு அந்த முழு முதன்மை குன்றாமல் தனிப்பரம்பொருளாக விளங்குகின்றார் என்பது கருத்து. வேதாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே நமக்கு அமைந்துள்ள திருவருள் பயனிலே முதல் அதிகாரத்திலே எட்டாவது குரட்பாவிலிருந்து தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்து, இந்த முதல் அதிகாரமாகிய பதிமுதுநிலை சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற முப்பொருள்களில் பதிப்பொருளை பற்றி விளக்கிச் சொல்கின்ற அதிகாரமாகும். பதிமுதுநிலை என்ற தலைப்பிற்கிணங்க பதிப்பொருளானது ஏனைய பசுவாசங்களிலும் எவ்வாறு மேம்பட்டு விளங்குகின்றது என்ற உண்மையினை மிக அருமையாக எடுத்துரைக்கின்ற அதிகாரம் பதிமுதுநிலை. திருக்குறளுக்கு இரண்டு சிறப்புகள் இருக்கின்றன. ஒன்று சிறந்த செய்திகளை சொல்லுதல், இரண்டாவது அதை அழகாக நயமாக சொல்லுதல். அதை போலவே இந்த திருவருட்பயன் சாத்திரமும் பல சித்தாந்த சாத்திரங்களைப் போல அரிய சித்தாந்த செய்திகளை சொல்வதோடு அதனை ஈடு இணையில்லாத ஒரு அழகோடு நயமாக சொல்கின்றது. அது குறள் வெண்பாவிற்கே அமைந்த ஒரு தனிச்சிறப்பு. அந்த குறள் வெண்பா என்ற அந்த செய்யுள் முறை சிறந்த புலவர்களிடம் அமையும் பொழுது, அதுவும் ஞானிகளிடம் அமையும் போது அதனுடைய தனித்தன்மையினை மக்களெல்லாம் உளம் கொண்டு மகிழ்ந்து போற்றுவதற்கு இடனாகின்றன. அந்த வகையிலே இந்த பதிமுதுநிலை அதிகாரத்திலே மிகச்சிறப்பாக பதியினுடைய மேன்மையினை
ஒவ்வொரு குரட்பாவிலும் எடுத்துரைத்த ஆசிரியர் இந்த எட்டாவது குரட்பாவிலே சொல்வது என்னவென்றால், பதிப்பொருள் எல்லா உலகங்களிடத்தும் எல்லா உயிர்களிடத்தும் நீக்கமர நிறைந்துள்ளது என்ற கருத்தை சொல்லி அதன் மேல் ஒரு சிறப்பான உண்மையினையும் உணர்த்தும். எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா உலகங்களிடத்திலும் பதிப்பொருள் நீக்கமர நிறைந்துள்ளது என்ற கருத்து இந்த அதிகாரத்து முதற்குரட்பாவிலே கூறப்பட்ட கருத்துதான். ஆகையினாலே அதே கருத்தை மீளவும் எட்டாவது குரட்பாவிலே சொன்னால் அது கூறியது கூறல் என்று குற்றமாகிவிடும். ஆகையினாலே இந்த குரட்பாவிற்கென்று ஒரு தனி கருத்து உள்ளது. அது என்னவென்றால், முதற்குரட்பாவிலே நாம் படித்தோம், எல்லா உலகங்களிடத்தும் உயிர்களிடத்தும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்ற உண்மையினை படித்தோம். ஓமையும் கூறினார்கள், உயிர்களில் உயிர்மை உயிரெழுத்துகளிடமும் மெய்யெழுத்துகளிடமும் அகர உயிர் எவ்வாறு நீக்கமர நிறைந்துள்ளதோ, 11 உயிர்களிடத்தும் அகரம் தவிர மற்ற 11 உயிர்களிடத்திலும் மற்ற 18 மெய்யெழுத்துகளிடமும் அந்த அகர உயிர் எவ்வாறு நீக்கமர நிறைந்துள்ளதோ, அதுபோல இறைவனும் எல்லா உயிர்களிடத்தும் உலகங்களிடத்தும் அறிவு மயமாக நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த எட்டாவது குரட்பாவிலே அதன் மேல் சொல்கின்ற கருத்து என்னவென்றால், அவ்வாறு எல்லா உயிரிடத்திலும் கலந்திருந்தாலும் உலகங்களிடத்தும் கலந்திருந்தாலும் தன்னுடைய இயல்பிலே சிறிதும் மாற்றமின்றி, அதான் நிர்விகாரி என்று சொல்வார்கள், விகாரப்படுதல் என்பது அவனிடம் கிடையாது. அது உயிர்களாகிய நம்மேல் வைத்து பார்த்தால்தான் நமக்கு அந்த உண்மை விளங்கும். உயிர்களாகிய நாம் எப்படி எதை சார்கின்றோமோ அதன் வண்ணமாகி விடுவோம். சாந்ததன் மயமாய் விளங்குதல் உயிர்களாகிய நம்முடைய இயல்பாக உள்ளது. இறைவன் எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்றான். உண்மை என்னவென்றால், அப்படி எல்லா பொருளிடத்தும் கலந்திருக்கின்றானே சிவபெருமான், அந்த சிவபெருமானை சார்ந்துதான் மற்ற எல்லா பொருள்களும் இருக்கின்றனவே ஒழிய மற்ற பொருள்களை சார்ந்து சிவம் இருப்பதில்லை. கலந்து இருப்பது என்பது வேறு, சார்ந்து இருப்பது என்பது வேறு. சார்ந்திருந்தல் என்றால் எந்த பொருளை, ஏதாவது ஒரு பொருளை சார்ந்து நாம் இருக்கின்றோம் என்றால் அதன் சார்பு இல்லாவிட்டால் நமக்கு இழப்பு ஏற்படும். உணவை சார்ந்திருக்கின்றோம், உடையை சார்ந்திருக்கின்றோம், இருப்பிடத்தை சார்ந்திருக்கின்றோம், இன்னும் எத்தனையோ உலக போகங்களை. ஏன்னா முதல்ல உடலை சார்ந்து விட்டோம், உயிர்களாகி நாம் உடலை சார்ந்து விட்டோம். அப்ப உடலோ உடையை சார்ந்திருக்கின்றது, உணவை சார்ந்திருக்கின்றது, இருப்பிடத்தை சார்ந்திருக்கின்றது. மேலும் இவை அத்தியாவசிய சார்புகள். இவை தவிர ஆசையின் காரணமாக இன்னும் ஈட்டிக்கொண்ட சார்புகள் மிக பல. ஆகவே இப்படி பல சார்புகளிலே துடக்குண்டு, அதாவது அந்த சார்பு இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது என்று அதற்குள்ளே அகப்பட்டு கிடத்தான் துடக்குண்டு கிடத்த. அப்படி பல சார்புகளுக்குள்ளே துடக்குண்டு பந்தப்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் நாம் இருக்கின்றோம். ஆனால் இறைவன் எதையும் சார்ந்திருப்பது எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்றான். ஆனால் தன்னுடைய தனிமுதல் தன்மையிலே எந்த மாறுபாடும் இல்லாமல் நிர்விகாரியாக விளங்குகின்றான். உலகத்தை ஒடுக்குவதும் அவன் தான். உலகத்தை படைத்து காத்து ஒடுக்குபவன் முத்தொழிலுக்கும் ஒழுமுதற் தலைவன் சிவபெருமான் தான். உரைத்தவை தொழில்கள் மூன்றும் மூவருக்குலகம் போத வரைத்தொருவனுக்கே ஆக்கி வைத்தது இங்கு என்ன எண்ணின் வித்யாரில் சொல்றேன். முத்தொழில்களுக்கும் மும்மூர்த்திகள் சொல்லியிருக்கும் போது முத்தொழில்களையும் சிவபெருமான் ஒருவனே செய்வான் சொல்வது என்ன என்றால், அவனுடைய ஆணையின் வழி நின்றுதான் அயனும் திருமாலும் படைத்தல் காத்தல் ஆகியவற்றை செய்கின்றார்கள். ஆகவே அவையும் அவனுடைய தொழிலே என்று தெளிவாக்கினார். அப்படி எல்லா உலகங்களும் அழியும் போதும் கூட அவன் தன்னுடைய தனித்தன்மையிலே மாறுபடுவதில்லை. திருவாசகம் சிறப்பாக எடுத்துரைக்கின்றது. வான்கட்டு மாறுதம் வாய்ந்து அடல் நீர் மண்கடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையாக்கு என்று அருமையாக எடுத்து, எல்லா உலகங்களும் நம் நிறையில் திரிந்து ஒடுங்குகின்ற சங்கார காலத்திலே சிவபெருமான் ஒருவனே தான் ஒடுங்காமல் நிறைவேற்று விளங்குகின்றான். ஒடுங்காமல் விளங்குதல் மட்டுமன்று சிறிதும் விகாரமின்றி தன் நிறையிலே எந்த மாற்றமும் இன்றி விளங்குகின்றான். நமக்கு ஒரு கேடு நடக்காவிட்டாலும் நம்மை சுற்றி கேடு விளைந்தால் நாம் அதனாலே பாதிக்கப்படுவோம். ஆனால் சிவபெருமானோ எல்லா உலகங்களும் ஒடுங்கும் போதும், எல்லா உலகங்களும் நடைபெறும் போது எப்படி அவர் விளங்கினாரோ அப்படித்தான் எல்லா உலகங்களும் ஒடுங்கும் போதும் விளங்குவார். என்ன, அவர் அருளைத்தானே செய்கின்றார். ஒடுக்கமும் அருள் தான். உயிர்கள் இழைப்பார வேண்டும், நமக்கு தெரியாது, ஐயோ அடித்தல் தொழில் ஆயிட்டேன்னு சொல்லுவோம். ஆனால் அதுவும் நமக்கு தேவை, குழந்தைக்கு மருந்து தேவை என்று தெரியாது, வேண்டாம் சொல்லு. ஆனால் தாய் அறிவாள் இந்த மருந்து இந்த குழந்தைக்கு தேவை. அதே மாதிரி அவன் எப்பொழுதும் அந்த தாயர் சிறந்த தயாவாக அவன் விளங்குவதனாலே அவன் நிலையிலே எந்த மாறுபாடும் கிடையாது. அதுதான் இங்க சிறப்பாக சொன்னார் இந்த 8வது குரட்பாவிலே, நீரிலே சூடு கொதிக்கின்ற நீரை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். கொதிக்கின்ற நீரிலே சூடு எப்படி முழுமையாக அந்த நீர் முழுமையும் உள்ளதோ அதுபோல எப்பொருள்களிலும் சிவபிரான் கடந்திருந்தாலும் தன்னுடைய நிலையிலே சிறிது மாறுபாடின்றி கலந்துள்ள பொருள்களின் காரணமாக அந்த கலந்துள்ள பொருள்களின் தன்மை தனக்கு எய்துதலின்றி தான் ஏகனாய் நிற்பான் என்று அருளி செய்தனர். 8வது குரட்பாவா. இதற்காக இதை சொல்வதற்கு இன்னொரு காரணமும் உள்ளது. ஏனென்றால் 7வது குரட்பாவிலே அடியவர்களுக்கு அகலாத ஞானமாய் விளங்குகின்றான், வானுவோருக்கு 8வதனாய் விளங்குகின்றான் என்ற கருத்து சொல்லப்பட்டது. அப்ப முதல் குரட்பாவிலே எல்லா பொருள்களிடத்திலும் சிவபெருமான் கடந்து விளங்குகின்றான் சொல்லிவிட்டு 7வது குரட்பாவிலே அடியாரிடத்து மட்டும் நீங்காமல் விளங்குகின்றான், அப்ப மற்ற பொருள் நீங்கி விளங்குகின்றானா என்று ஒரு ஐயம் வரும்பொழுது அந்த ஐயத்தை அறுக்க வேண்டும், அந்த ஐயத்தை போக்க வேண்டும். அதுக்காகத்தான் மீளவும் அந்த கருத்தை முதற் குரட்பாவிலே சொன்ன கருத்தை மீளவும் சொல்லி இங்கே வலியுறு எல்லா பொருளும் இருக்கின்றான். அப்ப அடியவனிடம் மட்டும் அவனுடைய கலப்பு சிறப்பாக உள்ளது. அதாவது எல்லா பொருளிடத்தும் சிவபெருமான் கலந்திருந்தாலும் அடியவர்களிடம் கொண்டுள்ள கலப்பு எப்படி என்றால் அடியவர்களிடத்து தான் இருப்பதை அந்த அடியவர்களுக்கு உணர்த்துகின்றான். மற்ற பொருள்கள்ட்ட நான் தன்னுடைய கலப்பை அந்த பொருள்களுக்கு உணர்த்துவதில்லை. அடியனிடமும் சிவபெருமான் இருக்கின்றார் என்றால் சிவபெருமான் அடியனுக்கு தன்னை உணர்த்தி கொண்டிருக்கவில்லை. அடியனுக்கு உணர்த்துவதுனா வினைக்கீடான போகங்களைத்தான். ஆனால் சிறந்த சிவனடியார்களுக்கு அவர்கள் உள்ளத்திலே தாம் தங்கி உள்ளதை உணர்த்துகின்றார். ஏன்னா உணர்த்தினா அவர்கள் உணரக்கூடியவர்களாக பக்குவம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த பக்குவம் வராதவர்களுக்கு தன்னை உணர்த்த மாட்டான், வினைப்போகங்களையே தான் ஊட்டுவான். ஆகையினாலே அடியவர்களிடத்திலே அவன் நீங்காமல் இருக்கின்றான் என்பதற்காக ஏனைய பொருள்களிலே நீங்கி இருக்கின்றான் என்பது பொருள் அன்று, ஏனைய பொருள்களிலே அவன் இருந்தாலும் அவனுடைய இருப்பினை ஏனையோர் அறிவதில்லை, அடியவர்களுக்கு அவர்கள் அறியத்தக்க வகையிலே விளங்கி தோன்றுகின்றான் என்பதுதான் அதனுடைய பொருள்.